நமக்கு எது விதிச்சிருக்கோ அதுதான் வரும். நமக்கு விதிக்காத ஒன்று நம்மிடம் வராது. எவ்வளவு உயர்ந்து தேடினாலும் நமக்கு விதிக்காத ஒன்று நம்மிடத்துல வராது. ஆனா திருமூலர் புராணத்தை கேட்டீங்கன்னா விதி மாறிப்போம். திருமூலர் புராணத்தை கேட்டா இதுதான் விதி, இதுதான் தலையெழுத்து. அந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை திருமூல புராணத்துக்கு உண்டு, திருமூல நாயனாருக்கு உண்டு. திருமூல நாயனாருக்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னு கேட்டா, குடிமண் சாப்பலுக்கோ கோகுலம் வைப்போர், மாடு மேய்கிறவன் குரம்பை புக்கு முடிமண் கூணர் புறையாளன் தன்னை, முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவி விட்டு என் உச்சி அடிமண்ணு வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கணனே. ஒரு சாதாரண திருக்கைலாயத்துல சிவபெருமானுக்கு தொண்டு புரிகின்றவர் பெயர் வந்து சுந்தரர்னு பெயர். நந்தி தேவர் அவருக்கு நாதர்ங்கிற பட்டம் தராரு. இப்போ அவர் இப்ப என்னவா இருக்கிறாரு, நாதர்ங்கிற பெயரோட இருக்கிறார், சுந்தர நாதர் அப்படிங்கிற பெயரோட இருக்கிறார். இவருக்கு அடியார் பெருமக்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கணும். சிவபெருமான பூமிக்கு வந்து வணங்கணும். சிவபெருமான பூமிக்கு வந்து வணங்குதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தவத்தின் பயன்தான். இப்ப நாமெல்லாம் என்ன பூர்வ ஜென்மாந்தத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், அதனால கோயிலுக்கு வந்து சிவபெருமான வணங்குறோம். புண்ணியம் பண்ணாதவங்களால இங்க வரவே முடியாது. கொஞ்சம் போல புண்ணியம் பண்ணியிருந்தோம், அதனால இங்க வந்து சுவாமியை வணங்குறோம். இந்த சுவாமியை வணங்குவதே புண்ணியம் செய்வதால் தான் வணங்கி இருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்படி சுந்தரநாதர்ங்கிறவர் நாதர்ங்கிற பட்டத்தை நந்திதேவர் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. சுந்தரநாதர்ங்கிறவர் மனிதனா வரணும், இங்க வந்து நான் வழிபாடு செய்யணும், தவம் இயற்றணும்னு வராரு. தவம் இயற்றி வரும்போது நிரம்ப பேருக்கு ஒரு செயல்கள் உண்டு. இங்க இப்படி இருக்கார சாமி, அங்க அப்படி இருக்கார சாமின்னு ஒவ்வொரு இடமா போய் போய் பார்க்கக்கூடிய ஆவல் சில பேருக்கு எழும். அது போல இந்த சுந்தரநாதருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் பார்க்கிறார். அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து வருகின்ற பொழுது ஒரு இடத்துக்கு வராரு. அங்க மூலன் அப்படிங்கிறவன் மாடு மேய்க்கிற குலம். என்ன குலம்னா, மாடு மேய்க்கிற குலம்னு நாம சாதாரணமா சொல்லிடுவோம். ஆனா அதை போன்ற ஒரு கோ சம்ரக்ஷணை போன்ற உயர்ந்தது வேறு எதுவுமே கிடையாது. நாம என்னைக்கு காலம்பரை எழுந்த உடனே பசுவை தொழ மறந்தோமோ அதுலிருந்துதான் நமக்கு சிக்கலே ஆரம்பிச்சது. பழைய காலத்துலாம் வீடு தோறும் பாத்தீங்கன்னா பசுமாடு ரெண்டு இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பிள்ளைங்கிற பேர்ல எருமை மாடு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பசுமாடு இருக்கும், வீடு தோறும் பசுமாடு இருக்கும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவர்க்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி அன்னம், யாவர்க்குமாம் பிறக்க இம்முறை தானே திருமூலருடைய திருமந்திரம். சுவாமியை வழிபாடு செய்யணும்னா என்ன பூமாலை கட்டணுமா, நிலமாலை போடுங்க, தேவையே இல்லை. பெரிய மாலை சாத்துங்க, தேவையில்லை. லட்ச தீபம் போடுங்க, ஆயிரத்தி தேவையில்லை. வேற என்னையா செய்யணும், ஏதாவது ஒரு இலைய, ஏதாவது ஒரு இலையை பறித்து போடு, ஏதாவது ஒரு இலையை பறித்து போடு. விநாயக பெருமானா அருகம்புல போடு, சிவபெருமானா வில்பத்தை போடு, விஷ்ணுவா துளசிய போடு. இப்படி ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இலையை, பசுமை நிறைந்த இலையை போட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை பசுமையா மாறி போகும். அப்படியே சார் பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொன்னாங்க. பசுவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா பசுவினுடைய உடல் எங்கும் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். அந்த பசுவுக்கு நீங்க உணவு கொடுக்கின்ற பொழுது அது பாலாக மாறி, அந்த உணவு பாலாக மாறி பொழியும். உடனே பால் நிறைய கறக்குமா சார், அதை நம்ம காய்ச்சி குடிச்சிடலாமா, சுண்ட காய்ச்சி கொஞ்சம் போல குங்கும பூ போட்டு பனங்கற்கண்டு போட்டு குடிச்சிடலாமான்னா சரிப்படாது. அதை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்தணும். என்ன இது, பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுத்து அந்த பாலை எடுத்து இறைவனுக்கு பயன்படுத்தி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கை வளமாகும்னா, இது என்ன சார் அது முரணா இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வெளிப்படையா ஒரு விஷயத்தை சொல்றேன். இது கொஞ்சம் நுட்பமான பொருள் இருந்தாலும் இது திருமூலருடைய கதையில தான் இதை சொல்லணும், அதுக்காக இதை சொல்லிடுறேன். நிரம்ப பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கோயிலுக்கு வருகின்ற பொழுது எதையாவது எடுத்து வர வேண்டும், பால் அபிஷேகம் செய்ய வேண்டும், பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும், சந்தன காப்பு செய்ய வேண்டும், மலர் எடுத்து தூவ வேண்டும் என்றெல்லாம் நினைத்து வருகின்றீர்கள். எடுத்துட்டு தான் வரோம். அது என்ன தெரியுமா பொருள், இதை கொண்டு வந்து இறைவனிடத்தில் சேர்ப்பித்தீர்கள் சொன்னா அதில் வசிக்கக்கூடிய ஆன்மா நம்மை வாழ்த்தும். 33 கோடி தேவர்கள் நுழையக்கூடிய பசுவின் வயிற்றிலிருந்து தோன்றக்கூடிய அந்த பாலை கொண்டு வந்து அபிஷேகம் செய்தீர்கள் சொன்னால் அதன் வழியா 33 கோடி தேவர்கள் இறைவனை வணங்கியதன் பலனை பெற்று நம்மை வாழ்த்துவார்கள். என்ன கொண்டு வந்து சுவாமி கிட்ட தரிசனம் பண்ணி வச்சேன், ரொம்ப சந்தோஷம் என்று அவர்கள் வாழ்த்து நமக்கு கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, கோயிலுக்கு வருவதே இப்ப ஒரு பூ எடுத்துட்டு வாங்கினா அது காலையில இருந்து தவணையற்றி பூத்திருக்கு, அது எத்தனை நாள், 1 வாரத்துக்கு முன்பாகவே முக்கா வச்சிருக்கோம், 2-3 நாட்களுக்கு முன்பாகவே மொக்காயி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய தருணத்தில் எடுத்து வந்து இறைவனத்தில் சேர்த்துத்தீர்கள் சொன்னா அந்த பூ உங்களை வாழ்த்தும். நான் தவம் இருந்து மலர்ந்தேன், என்னை கொண்டு வந்து இறைவன் காலடியில் சேர்ப்பித்தான், இவன் வாழ்க்கையும் மலரும் மனமாக இருக்க வேண்டும் என்று அந்த பூ உங்களை வாழ்த்தும். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம சாமி கும்பிடும் போது வேற யாருக்காவது மறைச்சோம்னா அவன் திட்டினா என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பூவை எடுத்துக்கிட்டு வர்றது, பாலை எடுத்துக்கிட்டு வர்றது, சந்தனத்தை எடுத்துக்கிட்டு வர்றதே அது நம்மை வாழ்த்த வேண்டும், அதன் வழியாக இறைவனை வழிபாடு செய்கின்ற ஆன்மாக்கள் நம்மை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் பால அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தனாதி அபிஷேகம், பூ. அப்ப யாருக்காவது மறைக்கலாமா சுவாமியை? இந்த நுட்பத்துக்காக தான் யாருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு ஏதாவது கொஞ்சம் போல ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அது பாலாக மாறி, நாம கொடுத்த ஆகாரம் பாலாக மாறி இறைவன் கதையை தொடுகின்ற பொழுது நம்முடைய பாபம் கரைஞ்சிடும், நம்முடைய பாபம் கரைஞ்சிடும். பசு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பால அபிஷேகம் செய்தால் சொல்லுவாங்க நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு போடுவாங்க. பசு பால அபிஷேகம் செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல வாழ்க்கை அமையும், தூய்மையான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் நல்ல நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நீர்நிலைகளில் 33 கோடி தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உயிர் அணுக்கள் நிரம்ப இருக்கின்றன. அதை கொண்டு போய் சுவாமி கிட்ட சேர்ப்பிச்சிட்டீங்கன்னா அந்த உயிர் அணுக்கள் தான் நம்மளை வாழ்த்துமா? என்னை கொண்டு வந்து சுவாமி கிட்ட சேர்த்தாப்பா, மத்த இடங்கள்ல சேர்க்காம சுவாமி கிட்ட சேர்த்தோம்னா அப்படி ஒரு வாழ்ந்து கிடைக்கும். சந்தேகமா இருக்குதா? நான் நிரம்ப நேரங்களில் இங்க யாராவது வயதானவர்கள் இருந்தா அழைச்சி போவேன் வாங்க தரிசனத்துக்கு. அது தரிசனம் முடிச்ச உடனே அந்த வயசான அம்மாக்களோ இல்ல அந்த ஐயாவோ சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, தம்பி நீ யாரோ யாரோ தெரியாது, எவரோ தெரியாது, ஆனா எனக்கு நல்ல தரிசனம் பண்ணி வச்ச, நீ நல்லா இருக்கணும் அப்படின்பாங்க. இந்த வேலையைத்தாங்க அபிஷேகம் போடும் போது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை நம்ம வெட்டமா செஞ்சு காட்டுறோம். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு வயதானவர்கள் இருந்தாலும் அழைத்து சென்று தரிசனம் செய்யுங்க, செஞ்சு கொடுங்க. நீங்க நல்லா பாருங்க, நீங்க நல்லா பாருங்க சுவாமியை வந்து நீங்க பாக்குறத காட்டணும், மத்தவங்க பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா சுவாமி உங்களை உயர்த்திடுவார். நாம போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, மத்தவங்க எல்லாம் பாக்குறதுக்கு சுவாமியை ஏற்பாடு பண்ணோம்னா சுவாமி நம்மள உயர்த்திடுவார். சில பேர் பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னாலே போதும், அதுதான் உயர்ந்தது. இவர் பசு மேய்க்கக்கூடியவர், பசுவை மேய்க்கிறதுனா நம்ம எல்லாம் வீட்டில் பிள்ளைய வளர்க்குறோம், அது நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது, ஆனால் மூலம் மேய்த்த பசு எப்படி இருக்குதுங்கிறத இந்த சுந்தரநாதர் பார்க்கிறாரு. அது மூலனோடையே போகுது, மூலன் முன்னால போனால் அதுவும் பசுவும் பின்னாலேயே போகுதான். மூலம் ஏதாவது ஒரு உணவு கொடுத்தால் அது கையை நக்கி பெறுகிறதா, நாவால் நக்கி பெறுகிறதா. பசுவினுடைய நாக்கு இருக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். அது உங்கள் கையில் பட்டுதுன்னா கொஞ்ச நேரம் அந்த ஈரம் காயாது, கொஞ்ச நேரம் ஆகும். அதை விட அதில் ஒரு நுட்பம் இருக்குது, அது கோந்து மாதிரி ஒட்டும், கொஞ்ச நேரம் ஆச்சு பார்த்தீங்கன்னா அது ஒட்டும். அது அவ்வளோ நுட்பமான ஒன்று. பசுவிற்கான உணவை கொடுத்து கொடுத்து அது சுந்தரநாதனை பார்க்கிறாரு. மூலன் கொடுத்து கொடுத்து மூலன் அன்பா அது பின்னாலேயே போகிறான். இவருக்கு 3 காலங்களும் அறிந்த ஒருவர் சுந்தரநாதர். திருக்கைலாயத்திலிருந்து மனித உருவம் எடுத்து இறைவனை வணங்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கிறார். இவரை பார்த்த உடனே ஆஹா, இவருக்கான காலம் முடிய போகுதே தெரியும். 3 காலமும் உணர்ந்தவர்களுக்கு தெரியும். இப்ப என்னைய பார்த்தா எப்ப தெரியும், எப்ப முடியும், இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுகின்றவர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே முடியாது, எதுவும் தேவையில்லை, எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று விட்டவர்களுக்கு வாழ்க்கை அந்த வினாடி முடிந்து போகும். பெற்றோர் ரொம்ப பிரச்சனை இருக்கு சார், என்ன பண்றதுனே தெரியல, எக்கச்சக்கமா வந்து 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 மோதுது. அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க கிராமத்துல எல்லாம் போனீங்கன்னா கம்முன்னு இருப்பா, கம்முன்னு இருப்பா. கம்முங்கிறது என்ன தெரியுமா, விநாயகரனுடைய பீஜ மந்திரம். ஓம் கம் கண்ணப்பத்தையே நமக, விநாயகருடைய பீஜ மந்திரம். நீங்க கம்முன விநாயகர் இடத்துல சிவபெருமான இடத்துல அதை கொடுத்து விட்டு உட்கார்ந்து விட்டீர்கள் சொன்னா உங்க பிரச்சனையை அவங்க முடிச்சிருவாங்க. ஹோமத்து ரொம்ப கஷ்டமா இருந்தா அம்மா நீ பண்ணிடுறியா அப்படின்னு குழந்தை அம்மாட்ட கொடுத்துட்டு அதை நிம்மதியா தூங்கிடும். காலம்பரை எழுந்த உடனே நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், நீ ஏன் பண்ணல, என்ன மிஸ் திட்டுவா அப்படின்னு அது உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சு. அது போல ஏதாவது கஷ்டமா டஃபா இருந்தது லைஃப் சிவபெருமான் கொடுத்தாச்சு முடிச்சு வச்சிருவோம். நான் இன்னைக்கு இரவு கொடுத்துறேன். திங்கக்கிழமை காலமா நான் அலுவலகத்துக்கு போகும்போது என்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சுமூகமா தீர்த்து வச்சிருக்கணும், அது உன்னோட வேலை இல்லைன்னா நான் அழுவேன் குழந்தை மாதிரி என்று சொல்லி இந்த மூணு நம்பி போன போது அது பசு மக்கள் அதை சுந்தர அதை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவே இந்த பசு கூட்டங்கள் இவ்வளவு அன்பு செலுத்துகின்றனவே இந்த மூலம் இறந்து போனால் இந்த பசு கூட்டங்களை யார் காப்பாற்றுவார்கள்? பொதுவா தபஸ் இருக்கிறவர்கள் ஞானிகளுக்கு இந்த மாதிரி எண்ணம் தோன்றவே கூடாது. ஏன் இவருக்கு இந்த மாதிரி எண்ணம் தோன்றுச்சு? பொதுவா தபஸ் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆளை பார்த்த உடனே உனக்கு இப்ப இது கிடைக்க போகுது, இப்போ இது நடக்க போகுது, உன்னுடைய வாழ்க்கை இங்க முடிய போகுது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தபஸ்ல உண்மையான தபஸில் இருக்கிறவர்கள் சொல்ல மாட்டார்கள். இது சுந்தரநாதருக்கு தெரிகிறது மூலம் இறக்க போகுது அந்த தருணம். இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். போன வாரம் எங்க இல்லத்துக்கு ஒரு விருந்தினர் ஒருவர் வந்தார். அவர் வந்து பெரியவாளை பத்தி உனக்கு ஒரு கதை சொல்லணும்னு நான் படிச்சு வச்சேன், அதை உனக்கு சொல்றேன் அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது இது ஏன் 15 நாள் லேட்டாச்சுங்கிறதுக்கான காரணம். திருமூலரை பத்தி சொல்றதுக்கு ஏன் 2 வாரம் போஸ்ட்போன் ஆச்சுங்கிறதுக்கான காரணம் அன்றைக்கு எனக்கு புலப்பட்டது. போன வாரம் அவர் வந்து அவர் சொன்னார், எங்க பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணாலும் ஒரு 15 பேர் தொடர்ந்து போயிட்டு போனோம். அதுக்கான சாமான்கள்லாம் எடுத்துட்டு மகாபிரிவா எங்க கும்பாபிஷேகம் நடந்த இடத்துக்கு போனாலும் ஒரு 15 பேர் தொடர்ந்து போவாங்களாம். அப்படி போகுங்கிற போது ஒரு நாள் கும்பாபிஷேகம் வச்ச இடத்துல 14 பேரால போக முடியல. உடல் நலம் சரியில்லை அல்லது வீட்டில் யாருக்கும் உடல்நலம் சரியில்லை ஏதோ அலுவலக தொண்டரவுன்னு 14 பேர் போக முடியல. ஒருத்தர் மட்டும் சரி நம்ம உங்க 15 பேரை நம்ம 15 பேர் ரெப்ரசன்டேட்டிவா நான் ஒருத்தம் போய் தர்சனம் பண்ணிவிடுவேன், அந்த சாமான தான் கொடுங்கோ அப்படின்னு அந்த கும்பாபிஷேகத்துக்காக அவர்கள் சேர்ப்பித்து வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு போனவுடனே மகாபிரிவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, இந்த போது நாங்கள் வருவோம், 15 பேர் மகாபிரிவா கும்பாபிஷேகம் நடத்துறேன்னு சொன்னா நாங்கள் 15 பேர் வருவோம், ஆனா இன்னைக்கு 14 பேரால வர முடியல, நான் மட்டும் வந்திருக்கேன், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி யாராவது ஒருத்தர் கேட்டா மகாபிரிவாட்ட கேட்டா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர உடனே நான் கேட்டாரா, ஏண்டா நீ வந்த கோயிலுக்கு யாராவது வந்தா ஏன் நீங்க கோயிலுக்கு வந்தே அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது. ஆனா இவர் வந்து ஏண்டா நீ வந்த அப்படின்னு கேட்கிறாராம். ஆஹா நான் வந்தது தப்போ, மகாபிரிவாளுக்கு நான் வந்ததுல பிடிக்கலையோ, ஏன் என்னை பார்த்து ஏண்டா நீ வந்தேன்னு கேட்கிறார் அப்படின்ன உடனே மறுநாள் கும்பாபிஷேகம் நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னா நாளைக்கு கும்பாபிஷேகம் மகாபிரிவா பண்றா, நாங்க 15 பேர் பார்ப்போம், அந்த 15 பேர் சாப்பா நான் ஒருத்தன் வந்திருக்கேன், என்னையும் ஊருக்கு கிளம்புன்னு சொல்றாளே மகாபிரிவா, நான் எப்படி கும்பாபிஷேகத்தை பார்க்காம போவேன். அப்புறம் யாரோ ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தா இல்ல இல்ல அவனை கிளம்ப சொல்லு அப்படின்னு உத்தரவாச்சான். அப்புறம் பாலபிரிவாள்கிட்ட போய் சொல்லி, இல்ல ரொம்ப ராத்திரி நேரம் ஆயிடுது, கால பூஜமும் ஆயிரம் இருந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடுது, காலத்தால கும்பாபிஷேகத்தை பார்த்த உடனே அவர் புறப்படுவார், நீங்க அதுக்கு பெரியவா கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். சரி அப்படின்னா கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக இவர் இருக்க காலங்காலத்தால அவர் பெரியவா எப்படின்னா நமக்கெல்லாம் 4 மணிங்கிறது தீபாவளிக்கு மட்டும்தான் எழுந்துக்கிறது, பெரியவா எப்போதும் காலத்தால 4 மணிக்கு எழுந்து ஸ்நானம் முடிச்சுடுவார். 4 மணிக்கு எழுந்த உடனே அவர் அந்த மர பாதரட்சம் போட்டு டக்கு டக்கு நடந்து போவார். அப்படி நடந்து போறச்சு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை, ஒவ்வொரு ட்ரிப்பும் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போதுதான் அவருடைய பாதரட்சம் ஒன்று வேணும், அதை எப்படியாவது நம்ம இல்லத்தில் கொண்டு வச்சு அதை பூஜிக்கணும்னு ரொம்ப ஆசை. அன்னைக்கு இவர் குளிச்சுட்டு வரும்போது இவர் நின்றுட்டு இருக்கார், நின்றுட்டு நமஸ்காரம் பண்ணிருக்கா அப்படி வாசல இருக்கிறார். மகாபிரிவா டக்குன்னு அந்த பாதரட்சையை கட்டினாள். அப்படி அவனை பார்த்து அந்த ஆளை பார்த்து அப்படின்னா பாதரட்சையும் காமிச்சு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செய்கை காமிச்சாராம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய துணி பைக்குள்ள அதை எடுத்து வச்சு கட்டி தலையில தூக்கி வச்சுட்டு கும்பாபிஷேகத்தை பார்க்கல கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டார். இல்லத்துக்கு ஓடி வந்து கும்பாபிஷேகத்தை என்ன பாக்குறது, மகாபிரிவாளுடைய பாதரட்சையே கிடைச்சு கொடுத்து இனிமே நேரம் எப்படி ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு நேரா வீடு தேடி வருவார். வீடு தேடி ட்ரெயின்ல வர ஏறி வந்த உடனே ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு பெரியவர் வந்தார், கூடவே வந்தார். கூடவே வருதுன்ற போது வீட்டு வாசலுக்கு வரார், ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டு வாசலுக்கு வர்றான், பிராணம் போயிட்டு வீட்டு வாசல்ல அவரை கொண்டு வந்து இறக்கி வச்சு அவருடைய எல்லா துணிமணிகளையும் வச்சு இந்த பாதரட்சையும் வச்சுட்டு வந்து அவர் யாருமே சொல்லிக்காம போயாச்சு, யாருமே சொல்லிக்காம அவர் போயாச்சுமா. ஒரு ஆள் பெரியவர் வந்த கிளம்பிட்டார். இவங்க வீட்டுல எல்லாரும் என்னென்னு உருக்கி பாக்குறாங்க, காணும் அவருடைய பையில மகாபிரிவாளுடைய பாதரட்சை இருக்கு, ஏண்டா வந்தேன்னு கேட்டதற்கான காரணம் அப்பதான் புரியுது. உன்னுடைய பிராணம் போறது, நீ ஏண்டா வந்த, உனக்கு அடுத்த பிறவி அடுத்த டிராவல் நீ ஏறி ஆகணும், உனக்கு இன்னைக்கு பிளைட் இருக்கே, நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு கேட்கறது இல்லையா? அது போல கேட்டிருக்கா மகாபிரிவா. அது போல இந்த மூலன் கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவானே, இவனை எப்படி பாதுகாக்கிறது? இவ்வளவு பசு கூட்டங்கள், இவ்வளவு ஆசையா இருக்க இந்த பசு கூட்டங்களை எப்படி காப்பாத்துறது? இது ஒரு மகானுக்கு தோணவே கூடாது, தபஸ்விக்கு தோணவே கூடாது. எல்லாவற்றையும் படைத்தும் காத்தும் அருளக்கூடிய இறைவன் எல்லா உயிர்களையும் காப்பான். நீங்க சில சமயம் குழந்தை பிறந்ததுன்னா அது உடனே கேட்பாங்க, இந்த குழந்தைய வேற நான் ரட்சிக்கணும் அப்படிம்பாங்க, இந்த குழந்தை வேற என்ன நம்பி இருக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நிரம்ப டீச்சர் வேற சொல்லி, சில டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் பாடம் எடுக்கிறேன்னா இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு. நான் ஒரு ஆசிரியரா நான் சொல்லுவேன், நிறைய நேரங்களில் நாம பாடம் எடுக்கிறதுனால தான் குழந்தைகள் குழம்பி போயிடுறது. நாம சொல்லி கொடுக்காம இருந்தோம்னா அதுக்கு நன்றாவே புரியும். பார்த்து எடு பார்த்து எடுன்னு பத்து திருப்பி சொல்லுங்கன்னா அது பதக்கத்துல கீழே போட்டு உடைச்சிடும். நீங்க செவனே இருந்தேன்னா அது ஒழுங்கா எடுத்துட்டு வரும். பத்ரம் சொல்லிட்டேன் பத்ரம் அப்படின்னா அது தொட்டு தொட்டு பார்த்துருக்கோம், தொட்டு தொட்டு பார்க்கறத ரெண்டு பேர் பார்த்து எடுத்துருக்கோம். அந்த பிரஜையே இல்லாமல் இறைவரிடத்தில் முழு மனதை கொடுத்து விட்டு வருகின்றவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேராது. ரொம்ப முக்கியமான இடம். மூலன் பார்த்து இப்படி மகிழ்வா போறான், பசு கூட்டங்கள் எல்லாம் அவனை மகிழ்வாக பின்தொடர்கின்றன, இன்னும் சில வினாடிகளிலே இவனுடைய உயிர் புரிந்து விடுங்க, அடுத்த பயணத்திற்கு இவனுடைய ஆன்மா தயாராகி விட்டதே, இது தோன்றுகிறது சுந்தரநாதருக்கு. இது தோன்றின உடனேயே நிஜமான தபஸ்வியா இருந்தா தோன்றின உடனே நடக்கும். நம்ம சில பேர்லாம் இது நடக்கும்னு நான் நினைச்சேன், நேற்றுக்கு நினைச்சேன், இன்னைக்கு நடந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் தபஸ் போடலன்னு அர்த்தம். நமக்கு தபஸ் நிரம்ப இருந்ததுன்னா நாம நினைச்ச உடனே நடக்கும். ஆனா நினைக்கிறது நல்லதா நினைக்கணும், நல்லதா நினைக்கணும், நல்லதை நினைச்சு நல்லது நடக்கணும். சொன்ன உடனே கொற்றவனார் திருக்கையிலை மலை நின்றும் குறுமுடிவால் உற்றதொரு கேள்மையினால் உடல் சில நாள் உறைவதற்கு ரத்தமழின் புதியமலை நம்புவதற்கு வழி கொண்டார். வந்த மூலன் சுந்தரநாதருக்கு திருக்கைலாயத்திலிருந்து இறங்கி வந்து தரிசனம் செய்ய வேண்டும் வந்த அவரு, ஒவ்வொரு கோயிலாம் தரிசனம் செய்து வந்து மூலனை பார்த்து இங்க நின்று போயிட்டார். நம்ம அப்படிதான் சில நேரங்களில் வேறு ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தி நம்மளை நிற்க வச்சிடும். நம்ம நம்முடைய நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கும். சில சமயம் கோயிலுக்கு புறப்பட்டு வருவோம், வழியில யாராவது ஒரு நண்பரை பார்ப்போம், கோயிலுக்க போயாகணுமா, இங்க ரொம்ப நல்லா இருக்கான், போயிட்டு வந்துடுவோமா, சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கான், அவ்வளவுதான் ஃபுட் கார்னர் போயிடுவோம், எல்லாத்தையும் சாப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து ஒரே மயக்கமா இருக்கு, 10:30 ஞாபகம் வரும். நான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், இது எங்கேயோ ஃபுட் ஃபெஸ்டிவல்னா நான் பாட்டுக்கு அதுக்கு வந்து ஃபுல் கட்டு கட்டினேன், மயக்கமா போயிடுத்து ஆத்து கொண்டுட்டேன். கோயிலுக்கு போகணுன்றதே மறந்து போயிடும். கோயிலுக்காக தான் கிளம்புறோம், கோயிலுக்காக கிளம்புற வரைக்கும் கூட இல்லை, உள்ள வந்து சுவாமியை தரிசனம் பண்ற வரைக்கும் நம்மளுடைய புண்ணியம் நமக்கு இருந்தாதான் கிடைக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துடும், நீங்க சுவாமியை தரிசனம் பண்றச்சு திரை போட்டு கட்டெல்லாம் திரையே பார்த்துட்டு இருப்பா, கரெக்டா ஒரு ஃபோன் வரும், நான் சொல்லுங்க நான் கோயில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இங்க தீபாராதனை முடிஞ்சிருவோம். அடுத்த தீபாராதனை முடிஞ்சுட்டா முடிஞ்சுட்டு அப்படிதான் ஒரு க்ஷண நேரத்துல போயிடும். அது போல துன்பமும் கூட க்ஷண நேரத்துல போயிடும். போகுமா, எனக்கு துன்பம் தீந்துடுமா, தீந்துடும், க்ஷண நேரத்தில் தீந்துடும். ஆனா அந்த நம்பிக்கை வேணும், தொடர்ந்து தெய்வத்தை வணங்குதல் வேண்டும். திருமூலன் பார்த்த உடனே, மூலனை பார்த்த உடனே இவன் இறந்து போறான்னு தெரிஞ்ச உடனே அது போலவே அவனுடைய பிராணம் போயிடும். உயிர் கூட்டங்களுக்கு ஒன்று முக்கியம், நீங்க சத்தம் கொடுக்கலன்னா ரொம்ப அழகான ஒரு இடம் பாருங்க, அந்த இடத்துல ஒரு உயிர் சத்தம் போடுறது. உயிர் கூட்டங்களுக்கு எதிர் சத்தம் போடலன்னு சொன்னா அதனுடைய பாதுகாவலன் அந்த உயிர் கூட்டங்கள் உடனே பக்கத்துல வந்து நக்க ஆரம்பிச்சிடும். குழந்தையெல்லாம் அப்படிதான். நான் என்னுடைய சகோதரியுடைய மகன் வந்து ரொம்ப சின்ன வயசுல அவன் எங்கேயோ உண்டு கிடப்பான், எங்க சகோதரி படுத்துன்ற இடத்துல இருந்து என்ன பண்ணுவா, அவன் எங்கே இருந்தாலும் கத்தம் சத்தம் போட்டான்னா அப்படி இங்க பக்கத்துல தட்டுவான், அது வெறும் இடமா இருக்கும், வெறும் தரையா இருக்கும், ஆனா அவனும் அந்த சத்தத்தை நிறுத்திடுவான், இங்க இவன் தட்டுறது வெறும் தரையை தட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த சத்தத்துக்கு அந்த குழந்தை கட்டுப்படுது, அம்மா இருக்கா பக்கத்துல அப்படின்னு. அதுபோல அந்த பசு கூட்டங்கள் குரல் எழுப்புகின்றன, மூல இடத்திலிருந்து எதிர்குரல் வரவில்லை, வரவில்லைன்னு உடனே பக்கத்துல வந்து நக்கி பார்க்கிறது, முகர்ந்து பார்க்கிறது, கண்கள் இருந்து கண்ணீரை பெருக்குகின்றன. ஒரு உயிர் கூட்டங்கள் இத்தனை கண்ணீரை பெருக்குகின்ற உடனே சுந்தரநாதருக்கு தோணிதான், இவ்வளவு ஒரு உயிர் கூட்டங்கள் வாயற்ற ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்கள், வாயில்லா ஜீவன் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வாரியார் சுவாமிகள் சொல்றதுல சொல்றேன், வாயில்லா ஜீவன்னா பேச முடியாமல் இருக்கிறது பேரு தான் வாயில்லா ஜீவன் பேரு. அதுக்காக வாய் எனக்கு கிடையாதுங்கிறது கிடையாது. பேச முடியாமல் இருப்பதன் காரணமாகத்தான் அதற்கு வாய் இல்லா ஜீவன் பேரு. பேசுற வாய் வச்சுட்டு விஷமமா பேசுறானே இவனுக்கு பேர் என்னன்னு கேக்குறா, அவனுக்கு நோயுள்ள ஜீவன் பேர். வாரியா சுவாமியோட வார்த்தை இது, கிரெடிட் கோஸ் டு வாரியா சுவாமி. வாயில்லா ஜீவன் நமக்கு வாய் வச்சுட்டு விஷமமா பேசினா அவனுக்கு நோயுள்ள ஜீவன் பேர். ஏன்னா விசாரிக்கின்ற போதே நோய் வர மாதிரி தான் விசாரிக்கிறான். சௌக்கியமா இருக்க முடியும், ஒன்னும் பிரச்சனை பிரச்சனை இல்லையே, எல்லாம் சௌக்கியமா போயிட்டு இருக்கோம். கேட்கறது நீ என்ன எதிர்பார்க்கிற, பிரச்சனை இருக்கணும்னு எதிர்பார்க்கறியா? புதுசா திருமணம் ஆயிருக்கு, மருமகள் வந்திருக்கா, சொந்த வச்சு கேட்கறாங்களோ, சொந்தம் இருக்காங்களோ, சௌக்கியமா இருக்காங்களா கேட்டா பார்த்தாரா? இல்ல நீங்க சொல்ல வச்சு கேட்கறாங்க, வேலைக்கு போறாங்களா, பணத்தை உங்ககிட்டயே கொண்டு தராங்களா, எதுக்கியா இது, நல்லா இருக்காங்களா கேட்டா நல்லா இருக்காங்கன்னு சொல்லியாச்சு, அதோட போக வேண்டியதானே. இவெல்லாம் யாருன்னு கேட்டா வாரியார் சுவாமி சொல்றாரு, இவெல்லாம் நோயுள்ள ஜீவன், உள்ளத்துக்குள்ள நோய் இருக்கான். என்ன நோய் இருக்கு? பொறாமைங்கிற நோய் இருக்கு. இந்த வாயில்லா ஜீவன் வந்து நக்கிறது, மூலனை வந்து நக்கியவுடன் சுந்தரநாதர் பார்த்தாராம், நமக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டா உதவி செய்யணும்னு நிரம்ப பேர் சாஸ்திரத்துல சொல்றான். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறா அவளுக்கு ஏதாவது உதவி செய்வோம், கஷ்டப்படுறவளுக்கு உதவி செய்வோம். யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காளோ அவளுக்கெல்லாம் உதவி செஞ்சா சுவாமி நீங்க கஷ்டப்படும் போது வந்து உதவி செய்வார். இப்ப கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னா நான் என்ன செய்யணும்? நான் எனக்கு குருநாதத்தை போய் கேட்டேன், சார் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் என்ன செய்யணும்? கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னா யாரெல்லாம் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றாங்களோ அவங்களுக்காகலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும். யாராவது ஐயா தர்மம் ஏதாவது பண்ணுங்க, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பண்ணியாச்சு, தர்மம் பண்ணியாச்சு. அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ, எப்ப கிடைக்கணுமோ, எப்படி கிடைக்கணுமோ அதை கொடுத்துருவார் சுவாமி. ஆனா நான் போய் அஞ்சு ரூபா கொடுத்தேன்னு வைங்க, அதை தூக்கி நீ என்கிட்டயும் தெரிஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு இப்ப என்ன கிடைக்கும், இட்லியே 7 ரூபா, நீ 5 ரூபா கொடுக்குறியன்ட்டானா என்ன பண்றது? ஆனா பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிவிட்டால் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து விடும். நமக்கு தெரியாது யாருக்கு என்ன வேண்டும் தெரியாது, இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அதுதான் உதவி, வேறொரு உதவியே வேண்டாம். முந்தையெல்லாம் திருமணத்துக்கு போனா நான் நிரம்ப நேரம் இல்லை சொல்லியிருக்கேன், திருமணத்துக்கு என்னைக்காவது யாராவது திருமணத்துக்காக போனீங்கன்னா பூவும் அக்ஷதையும் கொடுப்பாங்க, அந்த அக்ஷதையை கொஞ்சமா எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது தெரிந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு அக்ஷதையாக எண்ணுங்கள். எவ்வளவு ஓம் நமச்சிவாயா இருக்கலாம், ஓம் நமோ நாராயணா இருக்கலாம், இல்லை ஏதாவது மந்திரங்கள் தெரிஞ்சு அதை சொல்லி 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 அந்த அக்ஷதையை எண்ணி அந்த அக்ஷதையும் பூவையும் சரியாக மணமக்கள் தலையிலே கொண்டு சேர்ப்பித்தீர்கள் சொன்னா அவங்க 100 ஆண்டு கண்டிப்பா நல்லா வாழ்வாங்க, எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அதை விட்டுட்டு இங்க உட்காந்த இடத்துல நீ போறியா இந்த நீ போட்டுடு அப்படின்னு அக்ஷதையை கொடுக்கறது, இங்க உட்காந்த இடத்துல தூக்கி போடுறது, அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் வேண்டாவிருப்பா செய்யறது. பந்தி வெளியாயிடுச்சு, சாப்பிட்டு வந்து தெம்பா வாழ்த்திக்கலாம், அச்சதை அது பாட்டுக்கு கிடக்கட்டும் அப்படின்னு போடுறதுக்கு பேர் இல்லை. அக்ஷதைய குழந்தைகளுடைய தலையில போடணும், சிரஸ்ல போடணும், நல்லா இருக்குன்னு சொல்லி, அது ரொம்ப முக்கியம். இத பார்த்த உடனே உயிர் கூட்டங்கள் எல்லாம் இப்படி அழுகின்றன. உடனே இவர் தன்னுடைய உடலை மறைத்தார், சுந்தரநாதர் தன்னுடைய உடலை மறைத்தார். உடனடியா மூலனுடைய உடம்புக்குள்ள போயாச்சு. மூலனோட உடம்புக்குள்ள போன உடனே தூங்கி எழுவது போல இப்ப மூலன் எழுகிறான். இது எதுக்காக எனக்கு இப்படி ஒரு பிறப்பு யோசிக்கிறார். இல்ல இந்த உயிர் கூட்டங்களை கொண்டு போய் அதனுடைய இல்லத்துல சேர்க்கணும், அதுக்காகத்தான் இந்த வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து சுவாமி அனுப்பியிருக்காரு, சும்மா உட்காரத்துக்காக அனுப்பல, நான் வேலையே செய்யாம நான் சும்மா இருப்பேன் அப்படின்னா இன்னொரு பிறப்பு தொடரும்னு அர்த்தம். இந்த பூமியே கர்ம பூமி, யார் வந்தாலும் இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிடே ஆகணும், சாப்பிடுற வரைக்கும் நீ வேலை செஞ்சே ஆகணும். வேலை செய்யாதவனுக்கு சாப்பிடறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, வேலை செஞ்சாதான் சாப்பிடலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டாகணும், சாப்பிடுற வரைக்கும் வேலை செய்யணும். இந்த மூலன் உடம்புக்குள்ள போயாச்சு, சுந்தரநாதன் என்னுடைய ஆன்மா இப்போ மூலனுடைய உடம்புக்குள்ள போயாச்சு. மூலனோட ஆன்மா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது, அது போயே சேர்ந்தாச்சு, சுவாமி கிட்ட போயாச்சு. இப்ப சுந்தரநாதனுடைய ஆன்மா உடம்பு வந்து மூலனோட உடம்பு, மாடு மேய்க்கிறவனுடைய உடம்பு, தவம் செய்தவரினுடைய ஆன்மா, ரெண்டு காம்பினேஷன் பாருங்க. ஒண்ணு வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி, தவம் செய்கின்றவரினுடைய ஆன்மா மாடு மேய்க்கிறவருடைய உடம்பு ரெண்டும் சேரவே சேராது. இது வேறு விதமாக இருக்கும், இது வேறு விதமா இருக்கும். ஆனா அன்பு இருக்கிற இடத்துல, உயிர்கள் இடத்துல அன்பு இருக்கிற இடத்துல இந்த இரண்டும் ஒன்றாயிடும். அதுதான் எழுதுவார் திருமூலர், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமானது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இது திருமூலருடையது. அன்பு சிவம் வேற வேற கிடையாது. தவம் ஏற்றுவதும் உயிரினத்தில் அன்பாக இருப்பதும் வேறு வேறு கிடையாது. உயிரினத்தில் அன்பாக இருந்தாலே தவம் ஏற்றுவதற்கு உடன்பட்டதுதான். அப்போ அன்போடு மாடு மேய்த்த மூலனும் தவம் ஏற்றிய சுந்தரநாதரும் நமக்கு வேறு வேறாக தோன்றினாலும் ரெண்டு பேரும் ஒரே ஆன்மாதான், ஒரே வடிவம் தான், வேறு வேறு விதமான வடிவங்கள் கிடையாது. உள்ளுக்குள்ள மூலனுடைய உடம்புக்குள்ள இப்போ சுந்தரநாதனுடைய ஆன்மா நுழைஞ்சிருக்கு. இந்த ஆன்மா அப்படி நுழைஞ்சதுனால எழுந்து தூங்கி எழுவது போல மூலன் எழுதுறான். எழுந்த உடனே இந்த உயிர் கூட்டங்களுக்கு மெத்த மகிழ்ச்சி. ஆஹா, என்னுடைய தலைவன் நம்மளை கொண்டு போய் இல்லத்திற்கு ஒழுங்காக மேய்ச்சலிட்டு இல்லத்திலே சேர்க்கக்கூடிய தலைவன் எழுந்து விட்டான், மெத்த மகிழ்ச்சி. அப்படின்னு அந்த உயிர் கூட்டங்கள் மகிழ்ச்சி பெருக்கில சத்தம் எடுக்கின்றன. சத்தம் செய்த உடனே உயிர் கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாயா இருந்தால் கூட உறவினர்கள் வந்தாங்கன்னா, தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா உடனே நொல்லுன்னு குறைச்சி அது சத்தம் வழியாகத்தான் காட்டும். அப்புறம் இன்னொரு விதியம் பார்த்தீங்கன்னா, காது இரண்டையும் மேலே தூக்கிடும். அதுபோல மாடு இருந்தால் மாடு சத்தம் எழுப்பும், வாலை வேகமாக ஆட்டும், வாலை வேகமாக ஆட்டும். ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அது. கழுத்து ஆட்டித்துன்னு சொன்னா நாம அந்த செயலை செய்யப்படாதுன்னு அர்த்தம். வீட்டுல மாடு வளர்த்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு கிளம்பும் பொழுது அது கழுத்து ஆட்டித்துனா போகப்படாது, அது கழுத்து ஆட்டித்துனா போகப்படாது. அதையும் மீறி போகின்ற பொழுது கணக்கு அப்படின்னு கணக்கும் கணச்சுன்னா உட்கார்ந்து விடணும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு மாடு வளர்த்தார். அவர் வெளியூர் கிளம்புறார், மாட்டு வண்டியில் தான் போவார். வீட்டுல பசுமாடு இருக்கும், எங்க ஊர் சைடு அது, அரசவலங்காடு. நண்பருடைய உறவினர் ஒருத்தர் அப்படி காலையில் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு தான் பங்கு தேக்கவே ஆரம்பிப்பார். முதல்ல பசுமாட்டுக்கு உணவு, அதன் பிறகுதான் சம்ஸ்காரம் எல்லாமே பண்ணுவார். ஆனா அவர் புறப்படுறார் மாட்டு வண்டி கட்டிட்டு, அந்த மாடு தலையாட்டுறது கணக்கிறது, அதையும் மீறி போற வரும்பொழுது மனிதர் இல்லை, பிராணனா இல்லை. மாடு கணச்சது அப்பவே அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. மாடு கணைத்தால் புறப்படக்கூடாது, மாடு தலையாட்டித்துனா போகாது. தலையை முன்னையும் பின்னையும் ஆட்டித்துனா போகலாம், வலவிடமாக ஆட்டித்துனாலாம் போகாது. முன்னையும் பின்னையும் மேலையும் கீழுமா ஆட்டித்துனா போகலாம். இந்த மாட்டு ரொம்ப மகிழ்ச்சியில சப்தம் எழுப்பி மூலருடைய உடம்பு சுந்தரநாதனுடைய ஆன்மா மாடுகள் அத்தனையும் மகிழ்ச்சியா கும்மாளம் மட்டும் பயங்கர சப்தம் எழுப்புகின்றன. அந்த சப்தம் எப்படி இருந்ததுதான், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சப்தமா கத்தினா, சிவா சிவான்னு கத்தினா யாருடைய சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மா மான்னு கத்துமா. அது போல கத்தித்தான் அந்த கத்தின பசுக்களை எல்லாம் தடவி கொடுத்து ஐஸ்வர்யா அழைச்சிட்டு வந்தா. அந்த பசு கூட்டங்கள் இன்னைக்குதான் கார்ல சிஸ்டம் இருக்கு, நான் எப்படி போகணும், இந்த இடத்துல இருந்து நான் இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டா காரே இன்னைக்கு ரூட் சொல்லிடும். நீங்க வச்சிருக்கிற செல்போன் இன்னைக்கு ரூட் சொல்லும். ஆனா பழைய காலத்துல இப்படி மிஷினை நம்புற வாழ்க்கை இல்லை, உயிரை நம்புற வாழ்க்கை. அந்தந்த மாட்டுக்கு அதனோட வீடு மாட்டுக்கே தெரியும், இன்னைக்கு நம்ம மனுஷனுக்கே தெரிய மாட்டேங்குது. சார் நான் உங்க வீட்டுக்கு ஒரு ட்ரிப்பு தான் வந்திருக்கேன், எனக்கு ரூட் தெரியல, போன் பண்ணி கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் லெப்டா செகண்ட் லெப்டா, அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஆனா பழைய காலத்துல அப்படி இல்லை, மாட்டுக்கே தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம எவ்வளவு கீழே இருக்கோம். அது அதனோட வீடு, அதற்கு மாட்டுக்கே தெரியும். சுந்தரநாதருடைய ஆன்மா மூலருடைய உடம்பு மாடுகளை அழைத்து செல்கின்றது. அந்த மாடுகளை அழைத்து போகும்போது அந்தந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்தந்த மாடு போகுது. அந்தந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்தந்த மாடு போகுதேங்கிறதுக்கு ஒரு விஷயம் அழகா சொல்றாரு உள்ள. அந்தந்த நிறுத்தம் வந்த உடனே அந்தந்த ஆன்மா இறங்கிடும். நான் சுந்தரநாதருக்கு ஆன்மா அழைச்சிட்டு வருது, மூலங்கிற உடம்பு பெரிய விஷயமா செய்யுது, சுவாமியினுடைய சித்தத்துல அல்லவா இது நடக்கிறது, இப்ப மூலனோட அல்லவா போகணும் இது அப்படின்னு நினைக்கல. அதோட நெருக்கம் வந்தோடனே அதை இறங்கி சில பேர் வந்து இல்ல இல்ல சார் இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டே அப்படின்னு, அதான் கஷ்டம் இல்லை, அவங்க அவங்க நெருக்கம் அங்க வந்தாச்சு இறங்கியாச்சு போயாச்சு. என்ன சார் அந்த மனைவி இறந்து போயிட்டாங்க, அவருடைய நிறுத்தம் வந்தாச்சு, அவ இறங்கி போயிட்டான். மகள் இறந்து போயிட்டான், அவனுடைய நிறுத்தம் வந்தாச்சு, அவன் இறங்கி போயிட்டான். என்னோட நிறுத்தம் எங்க இருக்குன்னு தெரியல, நான் ஜோனிங் போயிட்டு இருக்கேன். அவ்வளவு அவங்கவுங்க வாங்கின டிக்கெட்டுக்கு அங்கங்க இறங்கிடுவாங்க. அது போல இந்த மாடு அழகா அந்தந்த வீட்டுக்கு போகுது. அவரவர்கள் நிறுத்தத்தில் அவரவர்கள் இறங்கி விடுவார்கள். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா நம்ம உடனே ஒண்ணு பண்ணலாம், நம்மளும் வேணா அந்த நிறுத்தத்துல இறங்கிக்கலாம். ஆனா நம்ம போய் சேர வேண்டிய தூரத்துக்கு திரும்ப ஒன்றுக்கும் ரயில் ஏறணும். அவ்வளவுதான். எங்கேயுமே நம்ம ஃபெட்டப் ஆகி இது போச்சே அது போச்சேன்னு நிற்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையை நாம தொடர்ந்து செலுத்தியே ஆகணும். செலுத்தலைன்னா என்ன, இன்னொரு பிறவி எடுத்து செலுத்த வைக்கும். அவ்வளவுதான். இப்ப வேலையே செய்யாம உட்காந்துட்டே சம்பளம் வாங்கிட்டா என்ன சார் நடக்கும்? ஒன்றும் இல்லை, சம்பாதிச்ச காசை எடுத்துட்டு வேற என்ன ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் உழைச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். வாங்குற காசுக்கே உழைச்சுட்டோம்னா நம்ம காசு எங்கேயும் பறி போகாது. இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். என்னுடைய நண்பர் ஒருவர் பணி இடத்துல வேலை பார்க்கும் போது அது அப்படிதான் இருக்கும், நம்ம வேலையெல்லாம் செய்யக்கூடாது, ஏன்னா ஒருத்தன் தலையில கட்டிட்டு வரணுமா அப்படின்றது. அவரோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை ஒரு கம்பெனியை நம்பி போட்டார், எட்டு போயிட்டாங்க. இப்போ அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து சாப்பிட்றாரு. ஒரு வார்த்தையை சொல்றாரு, வேலை பார்க்கறச்சே நான் ஒழுங்கா வேலை பார்க்கல, அதனால சுவாமி இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் என்னை வேலை பார்க்க வைக்கிறாருன்னு. இதை புரிஞ்சுக்கிட்டே இல்லை உங்களோட வாழ்க்கை இனிமேல் சுகமாயிடும். இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல வேலை உடம்புல வலு இருக்கின்ற பொழுது வேலை பார்த்து விடணும், கரைச்சுடணும். சந்தன கட்டை பெருசா இருக்கும்போது இழைக்கிறது ஈஸி, இழைக்க இழைக்க சந்தனம் மணத்துடும். அதுபோல இளமையில உழைக்கிறது சுலபம், இளமையில உழைச்சுடணும். எனக்கு முடியவே இல்லை, யாராவது பண்ணுவீங்களா, யாராவது பண்ணுவீங்களான்னு, யாராவது பண்ணுவீங்களா, யாராவது பண்ணுவீங்களான்னு, யார் தலையிலையாவது வேலையை கட்டினா ஒண்ணும் இல்லை, முதுமையில அது நம்ம தலையில வந்து விழுந்துடும். முதுமையில நம்ம தலையில வந்து விழுந்தா உடல் வலுவும் இல்லாமல், உள வலுவும் இல்லாமல் அந்த வேலை பழுவை தாங்க முடியாது. வேலையை செஞ்சுடணும். சுந்தரநாதர் ஆன்மா அழைச்சிட்டு போற மூலன் எல்லா மாடும் அந்த இடத்துக்கு போன உடனே அன்றைக்கு அளவுக்கு அதிகமாக பால் சுரக்கின்றன மாடுகள். ஏன்னா அது இறைவனுக்காக சுரக்கின்ற பால். நம்ம வீட்டுக்கு நாம குடிக்கிறதுக்காகனா சில சமயம் பாத்தீங்கன்னா மாடு 5 லிட்டர் கறக்குது, 5 லிட்டர் கறக்குதும்பாங்க. சில மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 லிட்டர் கறக்குது, 10 லிட்டர் கறக்குதுன்னு கூப்பிடுவாங்க, எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரைப்படி பால் கூட கறக்காது அது. ஆனா அது கோயிலுக்குன்னு சொல்லி கறந்து பாருங்க, அது நிரம்ப ஆயிடும், அதிகமாக கறக்க ஆரம்பிச்சிடும். அதை திருக்கோயிலுக்கு என்று விட்டீர்கள் என்று சொன்னால் அது அளவுக்கு அதிகமாக பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். நீங்க கோயிலுக்குன்னு ஒன்று சொன்னீங்கன்னா ஊர்ல எல்லாம் ஒன்று உண்டு, பனைமரம் முதல்ல காய்ச்சதுன்னா அந்த கொலைய அப்படியே சுவாமிக்கு கொடுப்பாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய கொலைய தனக்கு வச்சுப்பாங்க. ஆனா அந்த கொலை இருக்கு இல்லையா, அது பெருசா இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய பூவை பூக்கிற பூவை சுவாமிக்கு அது ரொம்ப மலர்ச்சியா பெருசா பூக்கும். அது நமக்காக நீங்க நினைச்சீங்கன்னா அது பூ சின்னதாயிடும். சுவாமிக்குன்னு நாத்து இல்லையா, ஒரு பக்கத்துல மட்டும் அறுவடை நேரம் இது. இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டே உழவர்களுக்கான ஆண்டு. அன்னைக்கு உழவர்களுக்கான ஆண்டுன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், உழவு தொழில் நசிந்து போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணமே வேண்டாங்க. தந்தையர் நாள் கொண்டாட ஆரம்பிச்சா தகப்பன் இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் வந்தாச்சு. தாயாருக்குன்னு ஒரு நாள் கொண்டு வந்தா தாயார அன்னைக்கு மட்டும் கொண்டாடிட்டு மற்ற நாள்லாம் மிதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலி டேன்னா அன்னைக்கு மட்டும்தான் ஃபேமிலியா இருக்கும், மற்ற நாள்லாம் எந்த ஃபேமிலியோட வேணாலும் சேர்ந்துக்கலாம்னு நினைச்சிருக்கான். அப்போ உழவர்களுக்கான இந்த ஆண்டுன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயம் வந்துருக்கு. ஏன்னா உழவர்களுக்கான ஆண்டுன்னு சொல்லவே கூடாது, எல்லா ஆண்டும் உழவர்களுக்கான ஆண்டு. உழவு தொழில் இருந்தால்தான், செழித்தால்தான் நம்ம பூமி தேசம் நன்றாக இருக்கும். உழவர்களுக்காக ஒரு உழவர்கள் ஒரு பகுதி உண்டு, இது வந்து சுவாமிக்காக ஒரு இடத்த விட்டுருவாங்க. அந்த இடத்துல உடைய கதிர்களை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப செழுமையா இருக்கும். அந்த இடத்துல ஒரே மண்ணு தானே, ஒரே விதமான நீர் பாய்ச்சி, ஒரே விதமான எரிவிட்டு களை பறிச்ச இடம் தானே. ஆனா அது சுவாமிக்காக விட்ட இடத்துல மட்டும் அதிகப்படியான கதிர்கள் இருக்கும். அது என்னைக்குமே நீங்க தேசத்துக்காக பாடுபட்டீங்கன்னா அது நமக்கு உயர்வை கொடுத்துரும். நாம நமக்காக பாடுபடுறதுனால்தான் நமக்கு கஷ்டம் வருது. பழைய காலம்லாம் எப்படின்னா தேசத்துக்காக பாடுபடுவாங்க, நாடு செழிக்கும் நல்ல மழை பொழியும்னு யாரும் வளர்ப்பார்கள், நாடு செழிக்கும் நல்ல மழை பொழியும். இப்போ உரிய காலத்துல கூட மழை பொழிய மாட்டேங்குது. ஏன், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாம் செல்ஃபிஷா பிரார்த்தனை பண்றோம். சுவாமி நமக்கு மழையை பொழிய வைக்க மாட்டேங்கிறார். உயிர்கள் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்தனை செய்தால் உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கும், அவங்க நல்லா இருக்கிறச்சு நாமளும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனையை உள்ள வச்சோம்னாலே நம்ம வழிபாட்டிலேயே இருந்துருக்குதுங்க. இது சர்வோஜனோ சுகினோ பவந்து அப்படின்னு இருந்திருக்கு. நாம தான் இடையில அதெல்லாம் விட்டுருக்கோம். எல்லாரும் இன்புற்று இருக்கிற நைப்பதவி இல்லாமல் வேறொன்று வரையே பராமரமே. எல்லாரும் இன்பமா இருக்கணும். அன்னைக்கு பசு நிறைய பால் கறக்குது, எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஆனா ஒவ்வொரு எல்லா பசு மாட்டையும் அனுப்பிச்சுட்டு மூலருடைய வீட்டிற்கு போகணும். உள்ள இருக்கிறது சுந்தரநாதனுடைய ஆன்மா, எப்படி போக முடியும்? மூலரோட வீட்டுக்கு போக முடியாது. உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, எதுக்காகையா இந்த பிறப்பு எடுத்தேன்? நான் சுந்தரநாதனாக வந்த உடம்பு திருக்கைதாயத்திலிருந்து அகத்திய முனிவரோடு சேர்ந்து வழிபாடு செய்து விட்டு ஒவ்வொரு காலமாக தரிசனம் செய்து விட்டு செல்ல வேண்டியதோடு விட்டுருக்க வேண்டியதுதானே. இந்த பசு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய மூலனை ஏன் பார்த்தேன்? பார்ப்பதோட போயிருக்க வேண்டியதுதானே. அந்த பசு கூட்டங்களுக்கு வாங்க மேய்க்கக்கூடிய மூலன் இறந்து போவான்னு ஏன் யோசிச்சேன்? இறந்து போயிட்டா இந்த பசு கூட்டங்களை யார் காப்பாற்றி வீடு கொண்டு வந்திருப்பார்கள் ஏன் யோசிச்சேன்? அதுக்கப்புறம் மூலனோட உடம்புக்குள்ள ஏன் போனேன் தெரியலையே, இவ்வளவு ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டா அசரீதியா சொல்ற, நீ இங்க தமிழ்ல மிகப்பெரிய பாடல்களை எழுதணும், அதுக்காக உனக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிறவி கொடுத்துருப்பார் சுவாமி. இங்க எத்தனை நாள் பேசணும்னு இருக்கோ அத்தனை நாள் தான் பேச முடியும்.